பட்டிப்பு வல்லமை இலங்கையிலே வர இருக்கிறது. நான் சொல்வதற்கம் அவர்களை பாதுகாத்தது, ரத்தம் தேவனை கிட்டே அவர்களுக்கு கிட்டே கொண்டு வந்தது. தேவன் சொன்னார், நான் கீழே இறங்கி ஜனங்கள் என்று வருகிறேன். ஏன் ரத்தம் தெளிக்கப்பட்டாயிற்று. என்னை ரத்தத்தினாலே வாங்கினவர் அவருடைய ரத்தம். இது எனக்கு சொந்தமான ரத்தம், கட்டளையாக கொடுக்கப்பட்ட ரத்தம், புதிய உடன்படிக்கைக்காக கொடுக்கப்பட்ட ரத்தம். உமது ரத்தம் எனக்கு சொந்தமான காரியம், இந்த உடன்படிக்கையின் ரத்தம் எனக்கு உரிமையான காரியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் விசுவாசத்தின் கைக்கு நீங்களாக்கி நான் விடுதலையாக்கப்பட்டேன். சாத்தானை நீ என்னை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. ரத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லை. எல்லா ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எபிரேயருடைய புத்தகம் 9:20. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. ஆதியிலே தொடக்கம், ஒவ்வொரு புத்தகத்திலும் வேத எழுத்துக்களிலே இரத்தத்தின் மூலமாகவே தேவன் உடன்படிக்கை செய்தார். எழுதப்பட்ட வார்த்தையின் புத்தகம் கூட இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த புத்தகமாய் இருந்தது. எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு நிழலாக இந்த ஆட்டுக்கடாக்களின் இரத்தமும் காளைகளின் இரத்தமும் புறாக்குஞ்சுகளின் இரத்தமும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரத்தம் இல்லாமல் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சகோதரர்களே, தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்தத்தின் வல்லமையை வெளிப்படுத்துதலாக கோடிக்கணக்கான விசுவாசிகள் அறியாத நிலையில் ஜீவிக்கிறார்கள். ஆண்டவருடைய உதவியோடு நான் சொல்ல போனால், பிசாசினுடைய ராஜ்யத்தில், தற்காலிக ராஜ்யத்திலே எல்லா அவனுக்கு இருக்க வேண்டிய சகல வல்லமையிலும் பார்க்க இயேசு சிந்திய ஒரு துளி இரத்தத்திலே அதிக பயங்கர வல்லமை உண்டு. அவர் சிந்திய எல்லா இரத்தமும் உண்டு நான் சொல்லவில்லை, ஒரு துளி இரத்தம் சாத்தானின் சகல அவன் ராஜ்யத்தின் வல்லமையை எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்த்தாலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்கு கிட்டே வர முடியாது. அந்த ஒரு துளி இரத்தத்தின் வல்லமைக்கு கிட்டே வர முடியாது. இது உன் இருதயத்திலே இருக்கட்டும். ஒன் டிராப் ஆஃப் பிளட் இஸ் மோர் பவர் than in all the powers of the enemy of Satan in his kingdom. சகோதரர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையிலே அவர் எங்களுக்கு உடன்படிக்கையாக கட்டளையிட்டிருக்கிறார். தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அதை உபயோகிக்கும்படிக்கு தேவன் அதை கொடுத்து கட்டளையிட்டார். He commanded us. அவர் கொடுத்தார், நாம் நம்முடைய பங்கிலே அதை செயலிலே போட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எதை செய்து முடித்தது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருப்பது காணாது. அந்த எழுதப்பட்ட காரியம் விசுவாசிக்கப்பட்டு இருதயத்திலே வைக்கப்பட்டு அது நம்முடைய வாயினாலே வெளியே வர வேண்டும். தாயை கேள், தாப்பனை கேள், பிள்ளையை கேள், இது அவர் கட்டளையிட்ட காரியம். He commanded us. தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட தேவகுமாரனின் சிந்திய இரத்தம், அந்த இரத்தத்தினால் மட்டும்தான் பாதுகாப்பு உண்டு என்பதை அறிந்துகொள். Protection through the blood. வெளிப்படையாகமும் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் உயிரையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மிக அற்புதமான, நமக்கு மிகவும் தேவையான, ஆழமான தேவ அறிவிப்பு அவருடைய வார்த்தை. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். தங்கள் யார் இந்த ஜனங்கள்? தேவனுடைய பிள்ளைகள், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் உட்பட்டவர்கள், வாழ்க்கை மாறப்பட்டவர்கள். இவர்கள் ஒற்றுப்புழையுமே இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற எந்த இடத்திலையுமே இல்லை. ஆனால் இவர்கள் இலவசமாய் பாவ மன்னிப்பை பெற்று வாழ்க்கை மாறப்பட்டவர்களாக அவருக்கென்று ஜீவிக்கிறவர்கள். அவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அது மட்டுமல்ல, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் என்று முதலில் போடப்பட்டது, அதையும் நாங்கள் ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தங்கள் உயிரையும் பாராது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், அதாவது ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்தத்தின் மூலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஏன் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது? எதற்காக ஒரு துளி இரத்தம் பிசாசின் ராஜ்யம் முழுவதிலும் இருக்கிற எல்லா வல்லமையும் ஒன்று சேர்த்தாலும் ஒரு துளி இரத்தத்திலே இருக்கும் வல்லமைக்கு நிகராக முடியாது. The power that is in one drop of the blood of Jesus, no devil's power in all his kingdom can come near. ஒரு துளி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே, இயேசு சிந்திய இரத்தத்தின் மூலம், அது நமக்கு விளங்கும். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், சாட்சி என்று சொல்லும் பொழுது அவர்களது அறிக்கை, விசுவாசித்து வாயினாலே ஆவேசமாக அநேகமான நேரத்திலே அதை அறிக்கை பண்ணுவது. வசனத்தினால், வசனம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தை, தேவ வார்த்தை, சாட்சியின் அறிக்கை பண்ணும் தேவனுடைய வார்த்தையினாலே அறிந்துகொள். அவனை யார், அவனை சாத்தானை ஜெயித்தார்கள். யார் ஜெயித்தார்கள்? இந்த கூறப்பட்ட இந்த ஜனம், எல்லா தேவ ஜனமும் அல்ல, இதிலே கூறப்பட்டு நிபந்தனைக்குள்ளாய் வரும் ஜனம். யார் இந்த ஜனங்கள்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அதாவது இயேசு லூக்கா 9:23 சொன்னபடி, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை ஒரு வெளிப்படுத்துதலை அறிய போகிறாய், எல்லா தேவனுடைய ஜனங்களும் சாத்தானை ஜெயிக்க மாட்டார்கள். ஒரு குறிப்பான பிரிவினர் தான் தங்கள் வாழ்க்கையிலே சாத்தானை ஜெயிப்பார்கள். இவர்கள் யார்? அது இந்த 11வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா 9:23 இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் கட்டாயம் அல்ல, அவன் தன்னை தானே வருத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படிப்பட்டவர்களும் லூக்கா 14:33 வசனச்சிலை, அப்படியே ஒருவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால், உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. சபை அங்கத்தவனாய் இருக்கலாம், சபைக்கு ஞாயிறுகளை வந்து போகலாம், வேதம் படிக்கலாம், பாட்டு படிக்கலாம், யாரும் அதை செய்யலாம், எந்த பிசாசும் அதை செய்யும். ஆனால் ஜெயம் கொண்ட ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு நிபந்தனைகள் உண்டு. சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம் ஜீவிப்பவர்கள் மட்டும்தான் சாத்தானை ஜெயிப்பார்கள். மற்றவர்கள் அல்ல. உனக்காக ஜீவித்து உன் பாட்டில் தெரிஞ்சு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சைத்தன் இஸ் லீஸ்ட் பாதர்ட் ஆர் ஸ்கேர்ட் அபவுட் அன்கமிட்டட் கிறிஸ்டியன்ஸ். நீ உன்னை முற்றிலும் ஒப்படைக்காத, முழுவதுமாய் நீ சரண்டர் பண்ணாது, ஆண்டவர் பரிபடத்திலே உன்னை வைக்காது. நீ உன் பாட்டிலே உனக்கு விருப்பமானபடி நாளோடும் திங்கள் தொடக்கம் ஒவ்வொரு கிழமையும் நீ ஜீவித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பதை மறந்துவிடு. வெளிப்படை ஆகமத்தில் 7 சபைகள் கூறப்படுகிறது, 7 வித்தியாசமான காலகட்டங்கள். அதிலே ஒரு சொல் மறுபடியும் வருகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இன்னொரு சொல் வருகிறது, ஜெயம் கொள்கிறவனுக்கு இது கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இதை கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இதை கொடுப்பேன். இன்றைக்கு தேவஜனம் உலகெங்கும் பறந்து கிடக்கிறார்கள். ஆனால் இவர்களது அர்ப்பணம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். ஆளுக்காள் ரட்சிப்பு இருக்கலாம், ஆனால் ஜெயம் கொண்ட ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் சொற்ப பேர். இந்த வசனத்தின்படி யார் சாத்தானை ஜெயிக்க போகிறார்கள்? சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம் அனுதினமும் ஜீவிக்கிறவர்கள். எனக்கு தெரியும், இப்படி சொன்னது மௌனமாக, மிகவும் மௌனமாக மேடம். ஏன்? இப்படிப்பட்டதான காரியம் பிசாசுக்கு பிடிக்காது. Devil hates a crucified life. சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியத்தை சாத்தான் வெறுக்கிறான். அந்த சிலுவை இல்லாத ஜீவியத்தை இயேசுக்கு அடிக்கடி கொடுத்தான், வாசித்துப்பார். கடைசியாக அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது, உம்மால் கூடுமானால் நீ கிறிஸ்துவாக இருந்தால், நீ மேசியாவாக இருந்தால் கீழே இறங்கும், அப்பொழுதே நாங்கள் உம்மை விசுவாசிப்போம். சாத்தானின் குரல். Satan will offer you a crossless life. சிலுவை இல்லாத ஒரு ஜீவத்தை சாத்தான் உனக்கு வைப்பான் மடியிலே. ஏன் சும்மா அவதி? எதற்காக உபவாசம்? உபவாசம் எதற்காக? ஜெப கூட்டத்துக்கு ஓடுகிறாய்? ஏன் சும்மா அந்த கேசட்டும் இந்த கேசட்டும்? வேற வேலையே உனக்கு இல்லையா? லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம், முஸ்பாத்தி பண்ண வேண்டிய நேரம், ஃப்ரெண்ட்ஸோட திரிய வேண்டிய நேரம். அதில் என்ன இருக்குது? ஒரு படம் பார்த்தால் அதில் என்ன இருக்குது? கொஞ்சம் அதுவும் இதுவும் கொஞ்சம் டம்மண்ட் அடிச்சால் நீ கனவு கூட காணாதே. சாத்தானை ஜெயிக்கலாம் என்று நீ அவனோட கூட இருக்கிறாய். அவன் சொல்லுவான், இந்த சகோதரனை குறித்து, இந்த சகோதரியை குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களை சும்மா விடுங்கள். அசுத்தங்களிடத்திலே அவன் சொல்லுவான், அவர்கள் படங்கள் டோன்ட் வரி. The devil is scared of those who are surrendered to the crucified life. சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை கண்டதும் நடுங்க ஆரம்பிப்பான். பவுல் அப்போஸ்தலனை கண்டதும் பிசாசுகள் நடுங்க ஆரம்பித்தது. அவனது கைலஞ்சியை கூட கொண்டு போய் போட்டார்கள். அசுத்தாவிகள் புறப்பட்டு போனது ஜனங்களிடத்திலே இருந்தே. அந்த ஏழு அந்த பிள்ளைகள், ஸ்கேவாவினுடைய பிள்ளைகள் சாத்தானை கலக்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் இனி போலியோன்னு சொன்னது, அந்த பிசாசு, பவுலை இன்னங்களுக்கு சரியும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் யார் என்று சொல்லி அவன் மேல் அந்த அசுத்தாவி பிடித்திருந்தவன் பாய்ந்தான். ஆடை இல்லாமல் ஓடினார்களாம். பிரதர், devil is scared only when you are living in Galatians 2:20. கலாத்தியர் 2:20 நீ ஜீவிக்கும் பொழுதுதான் நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் ஜீவிக்கிறேன் நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார். இப்பொழுது அவரை பற்றும் விசுவாசத்திலே நான் ஜீவிக்கிறேன். பவுல் சொன்னான், நான் ஒவ்வொரு நாளிலும் சாகிறேன். 1 Cor 15:31. சோ இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சாத்தானை ஜெயிக்க போகிறார்கள். அதுவும் எப்படி ஜெயிக்க போகிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே ஜெயிக்க போகிறார்கள். அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே. அது எப்படி என்று நாங்கள் ஆராயப் போகிறோம். இந்த செய்தியை நீ கேட்கும் பொழுதே உன் சரீரத்தில் ஒளிந்திருக்கும் அந்த பாம்பு வெளியிலே போகலாம். உன் வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கு பதுங்கி இருக்கும் அந்த பாம்பு வெளியிலே போகலாம். இது நீ அறிந்து கொள், இது வெறும் செய்தியா அல்ல. நீ கேட்கிறாய், எதற்காக இயேசுவின் ஒரு துளி இரத்தத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு துளி இரத்தத்தில் தேவனுடைய ஜீவன் அங்கே இருக்கிறது. It is a life of God. தேவனுடைய ஜீவன் அவர் இரத்தத்திலே அங்கே இருக்கிறது. Is the life of God. வேறு எந்த இரத்தத்திலும் அது கிடையாது. ஆபேலின் இரத்தத்திலும் கிடையவே கிடையாது. அது அசுத்தமான இரத்தம். எப்படியாய் இந்த குறிப்பான மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அதாவது சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை பின்பற்றும் ஜனங்கள் எப்படியாய் சாத்தானை ஜெயித்தார்களாம், ரகசியம் போடப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும். அது முதலாவது இரத்தம், அவருடைய இரத்தம், அவர் சிந்திய இரத்தம். இரண்டாவது சாட்சியின் வசனம். வசனம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, வார்த்தை இரண்டாவது. அதோ பார்த்தாயா, the blood, the word and their testimony. அவர்களது அறிக்கை, சாட்சி என்று சொல்லும் பொழுது அதை வாயினாலே மிகவும் எப்படி நான் சொல்றது, அதை 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 உன்னுடைய சொந்தமாக உனக்காக நீ அதை சொந்த பொருளாக அதை அறிக்கை பண்ண வேணும். ஏன்? தேவன் அதை உனக்கு கொடுத்தார். அதுதான் அது ஏற்கனவே விரைவில் வாசித்தோம். இதை இந்த இரத்தத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டார் நித்தியத்துக்குமாக. இன்றைக்கு இந்த செய்தி உன் வீடு வளவில் இருக்கிற காரியங்களை மறைந்திருக்கும் சூன்யங்களை கிளப்பிய தீரம். God says enough is enough. சூன்யங்களும் இந்த பில்லி காரியங்களும் இந்த காணம். தேவன் சொல்லுகிறார், இனிமேலும் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நான் கொடுத்த உடன்படிக்கை இரத்தம் என்ன செய்கிறாய்? அதை வைத்து என்ன செய்கிறாய்? சபைக்கு வாரதம் போறதுமாய் இருக்கிறாய். இன்றைக்கு சிந்திப்பாயா? மனம் திரும்புவாயா? பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க உன்னை ஒப்புவிப்பாயா? சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் இந்த 12:11 கூறப்பட்டது. நான் இப்போ அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சாத்தானை அவர்கள் ஜெயிப்பார்கள். ஸோ அந்த வசனத்திலே மூன்று காரியங்கள், இரத்தம், வார்த்தை, சாட்சி. சொல்லுங்கள், இரத்தம், வார்த்தை, சாட்சி. வசனம் என்று சொல்றது வார்த்தை. அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது நான் முதல்ல ஒரு காரியம் நான் வாசிக்க போகிறேன், அதன் பிறகு எனக்கு பின்னாலே நீங்கள் சொல்லலாம். ஓகே, யூ ரெடி? ரைட். எனக்கு முதலில் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று தேவ வார்த்தையிலே கூறுவதை நான் விசுவாசித்து எனக்காக அறிக்கை பண்ணுவதன் மூலம் சாத்தானை ஜெயிக்கிறேன். மறுபடியும் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்பதை தேவ வார்த்தையிலே இருந்து அறிந்து நான் எனக்காக அறிக்கை பண்ணுவதன் மூலம் சாத்தானை ஜெயிக்கிறேன். ஆயத்தமா? ரைட். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று தேவ வார்த்தையில் கூறுவதை நான் எனக்காக அறிக்கை பண்ணுவதன் மூலம் சாத்தானை ஜெயிக்கிறேன். இப்பொழுது கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லப் போகிறாய். இயேசுவின் இரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று தேவ வார்த்தையில் கூறுவதை நான் எனக்காக அறிக்கை பண்ணுவதன் மூலம் சாத்தானை ஜெயிக்கிறேன். ஆமென். ஆம் சகோதரர்களே, யாத்திராகமம் 12:3 எடுப்போம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள், வீட்டு தலைவர்கள் எல்லாரும் கேளுங்கள், புருஷன் தான் வீட்டுக்கு தலைவன், வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். வெரி சிம்பிள், ஃபாதர்ஸ் லிசன். இது தாப்பன்மார் செய்ய வேண்டிய வேலை. விளையாடி கொண்டு தெரியாதே. தேவனுடைய ஒழுங்குகள் எல்லாம் எப்படியாய் கூறப்படுகிறது என்பதை பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நிழலாக இவை எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, நவ 5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். எந்த பிழையும் இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, சொறி சிறங்கங்கை இருக்கக்கூடாது, கண்டிமாக இருக்கக்கூடாது, எந்த விதத்திலும் பழுதற்றதாக இருக்க வேணும். ஆண்டவர் இயேசுவுக்கு நிழலாக இவைகள் செய்யும்படிக்கு தேவன் சொன்னார். இந்த ஆட்டுக்குட்டி தெரிவு செய்து 4 வைத்திருக்க வேண்டும். அதை பார்த்து வடிவாக ஒன்றும் சரியாக இருக்கிறதான். ஓகே, 6 அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்தே இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் மாலை நேரத்திலே அதை அடித்து, ஏன் மாலை நேரத்திலே, பின்னேறமான நேரத்திலே அடித்தது, அதை கொன்றது? ஏனென்றால் 9 அளவிலே காலையிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு 6 தொங்கி ஏறக்குறைய 3 நேரத்திலேயும் மாலையிலே அவர் உயிரை விட்டார். எல்லாமே நிழலாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய வருகைக்கு இங்கே நிழலாக எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு கிழங்கு, புதிய ஏற்பாடு வெளியே வரும் மரம். சிலர் எடுத்து சொல்லுவாங்க, அதே பழைய ஏற்பாடு, கீழே வேர் கிழங்கு இல்லாமல் மரம் இல்லை. அதோ பார்த்தீர்களா, அதை மாலை நேரத்திலே அதை கொன்றே என்ன செய்ய வேண்டும்? 21 வாசிப்போம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பிச்சு, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பாஸ்காவை அடித்து ஈசோப்பு குழந்தைகளின் கொத்தை எடுத்து, ஈசோப்பு குழந்தைகளின் கொத்து என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த பொன்னாங்கானி மரத்தை போல நினைச்சு கொள்ளுங்கள், அல்லது ஒரு ஒரு இந்த வெள்ளாரல் அப்படி ஒரு கட்டு கண்டிருக்கிறீங்க தானே, அது மாதிரி ஒரு 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 சின்ன செடி எருசலேமில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதை பிடுங்கி அந்த வெட்டிய கொன்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை ஒரு பேசின்ல போட்டு, இரத்தம் அந்த கொத்து வெட்டின அந்த ஈசோப் என்று சொல்கிறார், அதுதான் ஹிசோப். அதை தோய்த்து என்ன செய்ய வேண்டுமாம், ஈசோப்பு கொழுந்துகளின் கொச்சை எடுத்து அந்த பேசினில் இருக்கும் இரத்தத்தை தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். அந்த இரத்தம் அந்த நிலை வாசல்லே மேலேயும் ரெண்டு பக்கத்திலையும் அது தெளிக்கப்படும். அந்த படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? ஆம், தெளிக்கப்பட வேண்டும். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு அது உள்ளே இருந்து வெளியே வர வேண்டாம். தேவன் கொடுக்கும் கட்டளை, கீழ்ப்படிந்தவர்கள் தப்பினார்கள். இரத்தத்தை வெளியிலே நிலையிலே பூசினதுக்கு பிறகு அறைக்குள்ளே உள்ளே வீட்டுக்குள் போய் விடியற்காலம் வரைக்கும் வெளியே வர வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார், அவர்களை சாகடிக்க. நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுதே, வேறு இடத்திலே பூசக்கூடாது, அவர் சொன்ன இடத்திலே பூசி இருக்க வேண்டும். அது கீழ்ப்படிவு, சுவரிலே பூச முடியாது, எண்ணல்லே பூச முடியாது, முன்னால் இருக்கிற வாசலில் இருக்கிற நிலைக்காலே பூச வேண்டும். கர்த்தர் இரத்தத்தை காணும் பொழுதே கர்த்தர் சங்காரக்காரனை மரணச்சினாவியை உங்கள் வீடுகளில் உங்களை கொல்லுகிறதுக்கு வரவிடாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இரத்தத்தை கண்டதும் கர்த்தர் கடந்து போவார், மரணச்சினாவி அங்கே உள்ளே வராது. இரத்தம் பூசப்பட்டிருக்கிற அவர் சொன்னபடி அந்த வீடு கர்த்தர் அந்த இரத்தத்தை கண்டதும் அவர் கடந்து போவார். அடுத்த வீடு, எங்கே இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டுக்குள்ளே மரணம் விழுந்தது, அங்கே கூக்குரல் ஏற்பட்டது. தேவன் உடன்படிக்கையாக இதை கொடுத்தார், இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முதல், இன்றைய இந்த நாளில் முதல் சிந்திய இரத்தத்துக்கு நிழலாக இவைகள் எழுதப்பட்டது. இந்த காரியத்தை 24 உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமாக கை கொள்ள கடவீர்கள். இரத்தம் பேசினுக்குள்ளே போடப்பட வேண்டியதாக இருந்தது. கொல்லப்பட்ட ஆட்டினுடைய இரத்தம் பேசினுக்குள்ளே போக வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு அந்த பூண்டினுடைய அந்த ஈசோப்பு கொத்துக்கள் அதிலே அந்த பேசினிலே தோய்த்து அங்கே நிலையிலே பூசினார்கள். பேசினில் இருந்த இரத்தம் நிலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. பேசினில் இருந்து பிரயோஜனம் இல்லை. பேசினில் இரத்தத்தை விட்டவர்கள் பாதுகாக்கப்படவில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் எமக்கு என்ன செய்கிறது, எதை சாதித்து முடித்தது என்பதை வார்த்தை, பைபிள், தேவனுடைய புத்தகத்திலே நாம் வாசித்து அறிந்து எங்களுடைய சொந்தமாக்கலாம். வேத புத்தகத்திலே அவை இருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு அவர் சிந்திய இரத்தம் அந்த ஆணி அறையும் பொழுது கையிலையும் காலையும் இரத்தம் பீறி பாய்ந்திருக்காதா? அறையிறவர்கள் மேலே தெளிச்சிருக்காதா? ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஆடையை அலைந்தார்கள், காசு போட்டு பங்கு போட்டார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் 12 வருஷமாக அந்த ரத்தோட்டம் போகிற சகோதரி, நான் அவரது வாடையின் அந்த ஓர சொங்கலை மட்டும் பிடித்தால் குணமாகவேன் என்று அந்த கிரவுடுக்குள்ளால ஜனக்கூட்டத்துக்குள்ளால போய் பிடி தொட்டாள், குணமடைந்தாள். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இவர்கள் அறைந்த பொழுது அந்த ரத்தம் பொருட்டு இருக்கும், அந்த ரத்தம் சிதறி இருக்கும் முகச்சலே, ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அந்த ரத்தம் என்ன செய்தது என்பதை அவர் பேசினாகிய இந்த வேத புத்தகத்திலே சேகரித்து வச்சிருக்கிறார். இது ரத்தம் தோய்ந்த புத்தகம், ரத்தம் தோய்ந்த ஒவ்வொரு பேப்பர். ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படையாகவும் வரை ரத்தம் தோய்ந்த புத்தகம், ரத்தம் தோய்ந்த புத்தகம். ரத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லை, எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். புத்தகத்திலே கூட வந்து மோசை தெளித்தான், அதன் பிறகு ஜனங்கள் மேல் தெளித்தான். ரத்தம் அவர்களை பாதுகாத்தது, ரத்தம் தேவனை கிட்டே அவர்களுக்கு கிட்டே கொண்டு வந்தது. தேவன் சொன்னார், நான் கீழே இறங்கி ஜனங்கள் என்று வருகிறேன். ஏன் ரத்தம் தெளிக்கப்பட்டாயிற்று. Praise God. ரத்தம் பேசின்ல இருந்து சரி வராது. இப்பொழுது ஈசோப்பை எடுத்து அந்த பேசின்ல தோய்த்து கவனமாய்க்க அந்த நிலையிலே பூசப்பட வேண்டும். இது எதுக்கு நிழலாக இருக்கிறது தெரியுமா? நீ வேத புத்தகத்திலே இருந்தே இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்தது என்று சொல்லி அதை எடுத்து பாடமாக்கி அந்த தேவ வார்த்தைகளை விதயத்திலே வைத்து நீ அந்தந்த நேரங்களுக்கு அதை வாயினாலே நீ அரைக்க பண்ணும் பொழுதே நீ அந்த பேசில் இருந்த இரத்தத்தை அந்த நிலையிலே பூசுகிறாய். இப்பொழுது சாத்தானன் வீட்டுக்கிட்டே வர முடியாது, இப்பொழுதும் குடும்பத்தை தொட முடியாது, இப்பொழுதும் பிள்ளைகளை தொட முடியாது. எங்கே அதை பூசுகிறாயோ அந்த இடத்திலே அவன் நெருங்க முடியாது. தேவன் சொல்கிறார், அதைக்கு பாதுகாப்பு கொடுப்பது நான், சங்காரிப்பவனை வர நான் விட்டவன் விடமாட்டேன். ஏன்? அது என் குமாரனின் இரத்தம், மோசத்து இரத்தம். That's right. இன்றைக்கு எத்தனையோ பேர் இரத்தத்தை பேசினிலே வச்சிருக்கிறார்கள். இரத்தம் உள்ள அந்த பேசின் அதை கொண்டு திரிகிறார்கள், கலர் அடிக்கிறார்கள், நோட்ஸ் எடுக்கிறார்கள், எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் மெய்யாக விசுவாசிப்பதும் இல்லை, அவர்கள் இருதயத்திலே படவும் இல்லை, அதை அவர்கள் ஆவேசமாக அறிக்க பண்ணுவதும் இல்லை. இது எனக்கு கொடுக்கப்பட்ட இரத்தம், என் இரட்சகர், என் தேவன், என்னை மீட்பர், என்னை இரத்தத்தினாலே வாங்கினவர், அவருடைய இரத்தம். இது எனக்கு சொந்தமான இரத்தம், கட்டளையாக கொடுக்கப்பட்ட இரத்தம், புதிய உடன்படிக்கைக்காக கொடுக்கப்பட்ட இரத்தம் என்று அதை எடுத்து தங்கள் வாயிலே அதை போட்டு அரைக்கப்படுவதில்லை. அதனாலே இவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறார்கள். வெளிப்படையாகவும் 12:11 அங்கே ரகசியம் வெளியாகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Again, I want to say, Satan is not at all scared when you live an uncommitted life. ஒரு முற்றிலும் ஒப்படைக்காத, முழுவதுமாய் பலிபீடத்திலே வைக்காத, சிலுவை சுமந்த நாளாந்த ஜீவியம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் ஒன்றுமே பயப்படுவதில்லை உன்னை விட்டு. சொல்ல போனால் அவனுடைய வளவுக்குள்ளே நீ நிற்கிறாய். ஆனால் லூக்கா 9:23 உன்னை நீயே வருத்து ஆண்டவரே, என்னை இந்த காலத்திலே நீ பிறக்கும்படி செய்து இந்த ரட்சிப்புக்கெல்லாம் என்னை கொண்டு வந்து இவ்வளவு வார்த்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து என் சாபங்களை உடைத்தறிந்து எனக்கு இன்னமுமாய் உமது வார்த்தையின் வெளிச்சத்தை கொண்டு நீ என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறீரே. ஆகையால் உமது இரத்தம் எனக்கு சொந்தமான காரியம், இந்த உடன்படிக்கையின் இரத்தம் எனக்கு உரிமையான காரியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பிசாசின் கைக்கு நீங்களாக்கி நான் விடுதலையாக்கப்பட்டேன். சாத்தானை நீ என்னை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. வீட்டுக்குள்ளே வீட்டு தலைவன் இருந்தான், மனைவி இருந்தாள், ஒருவேளை மனைவியின் சகோதரி அங்கே இருக்கலாம், பிள்ளைகள் இருந்தார்கள், ஒருவேளை பேர பிள்ளைகள் அங்கே இருந்திருக்கலாம். அந்த வீட்டுக்கு வெளியிலே இருந்த நிலையிலே பூசப்பட்டதும் அந்த வீட்டுக்குள்ளே யார் அந்த மரணச்சினாவி உள்ளே போக விடவில்லை, தேவன் விடவே இல்லை. வீடு முழுவதுமாய் பாதுகாக்கப்பட்டது. அது வீட்டு தலைவனுடைய பொறுப்பு. செய்தார் இவைகள் யாவும் நிழலாக எழுதப்பட்டது. I tell you, God is about to bring forth a volcano. எரிமலை வெடிப்பு வல்லமை இலங்கையிலே வர இருக்கிறது. நான் சொல்வதை கேள்,
வாலிபர்களுக்கு கூட எழும்பை இருக்கிறது, வயோதிபர்களுக்கு கூடவும் எழும்பை இருக்கிறது.
ஒவ்வொரு தாய் தகப்பன் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இந்த வார்த்தையை வெடிகுண்டாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு என்ன செய்தது என்பதையும் மற்றவர்களுக்காக என்ன செய்வது என்பதையும் நீ அறிக்கை பண்ணி ஆவசமாய் செய்யும் பொழுதே அவருடைய இரத்தத்தின் வல்லமை அங்கே பாய்ந்து சென்று எதிரிகளை முறியடிக்கப் போகிறதே. அவரது ஒரு துளி இரத்தத்திலே இருக்கும் வல்லமை
பிசாசின் எல்லா அவருடைய ராஜ்யத்திலும் இருக்கும் வல்லமை மகா பெரியது.
That's right. So, பேசின்ல இருந்து பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே, இந்த புத்தகத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை, உன் நோட்ஸ் காப்பியில் இருந்து பிரயோஜனம் இல்லை, பாஸ்டருக்கு தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. இங்கே இருக்க வேணும், உன் வாயிலே இருக்க வேணும்.
ரத்தம் எதை செய்து முடித்தது அதை உனக்காக, when you confess personally எனக்கு இதை செய்து முடித்தது என்று சொல்லி நீ அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணும் நேரத்தில் என்ன செய்கிறாய் தெரியுமா? அந்த ஈசோப்பை தோய்த்து நீ இப்பொழுது பூசுகிறாய்.
இப்பொழுது அனுபவ ரீதியிலே தேவன் அதை பார்க்கிறார். ஓ எஸ், அதுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எதிரி அவனுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டது, தாக்க முடியாது. பார்த்தீர்களா? அவர்களுக்கு பேசின் ஆட்டுக்கடாவின் இரத்தம், எங்களுக்கு வேத புத்தகம் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம், அவர்களுக்கு ஈசோப்பு எங்களது சாட்சி அறிக்கை. ஈசோப்பு அறிக்கை குப்பாயிருக்கிறது. வீடு எங்களது பாதுகாப்பு, நாங்கள் இருக்கும் இடம். எதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் அதை மூடுகிறோமோ அவைகள் பாதுகாக்கப்படும். ஆனால் கீழ்ப்படிவு தேவை சகோதரர்களே, கீழ்ப்படிவு தேவை. அது உங்களுக்கு தெரிய வேண்டும். கீழ்ப்படிவு இல்லாமல் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. We need the obedience.
முதலாம் பேதுரு 1:2 எடுங்கள். 1:2, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் உரிய obedience and sprinkling of the blood, கீழ்ப்படிவுக்கும் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். கீழ்ப்படிவு இல்லாமல் இரத்தம் தெளிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு இல்லை. தேவன் சொன்னார், நீங்கள் அந்த ஈசோப்பினால இரத்தத்தை அந்த நிலையிலே பூசினதுக்கு பின்பு என்ன சொன்னார்? விடியற்காலைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்கள், வெளியே வர வேண்டாம். யாராவது பூசினதுக்கு பிறகு வெளியே வந்தால் என்ன நடந்திருக்கு?
மரணம்.
ஒபீடியன்ஸ். எங்கட பாட்டில் ஜீவிச்சுட்டு எதையுமே வாயால் பேசிச்சுட்டு வீட்டிலையும் சண்டை போட்டுட்டு புருஷன் மனைவியும் அல்லது இது செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்துட்டு படமும் பார்த்து அதுவும் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இயேசுவின் ரத்தத்தாலே என்னை மூடுகிறேன் என்று சொன்னால் வேலைக்கு போகும் முதல்ல நடக்குமா? நடக்காது. அதான் அந்த வசனம், கீழ்ப்படிதலுக்கும் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இந்த இரத்தத்தை உடன்படிக்கையாக கொடுத்தார், அதனால் கீழ்ப்படிவு தேவை. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிவு தேவை. சகோதரர்களே, யோபினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் எடுங்கள், 9-10. வீணாகவா யோபு உமக்கு கீழ்ப்படுகிறான், வீணாகவா அவன் உண்மை சேவிக்கிறான் என்று சாத்தான் தேவனிடத்திலே முறையிட்டான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் வேலையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து, அவனுக்கு உண்டான எல்லாம் பொருட்கள், அவனுடைய இன்ஃப்ளூவன்ஸ், அவனுடைய வாழ்க்கையின் வலமை எல்லாரையும் அது பாதிக்கிறது, அதாவது தொடுகிறது, அது பெருகிட்டுதா இல்லையா என்று சாத்தான் சொன்னான். பார்த்தீர்களா? ஏன் ஒவ்வொரு நாளிலும் அந்த 5வது வசனத்திலே யோபு பலியை செலுத்தினான், இரத்த பலி, தேவனுக்கு முன்பாக ஆடு அல்லது காளைகளை அடித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பங்களுக்குமாக அந்த இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அதன் பிறகு அந்த அடைப்பு, அந்த வேலி எப்படி கலந்து போனதென்று நான் அதை இப்பொழுது இந்த செய்தியிலே சொல்லவில்லை. ஆனால் அவன் அந்த இரத்த பலியின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் செய்ததன் மூலமாக அந்த தகப்பன் அவர்கள் பாதுகாப்பு அடைந்திருந்தார்கள். முதலாவதாக அவன் ஹிஸ் பர்சனல் லைஃப் ப்ரொடெக்டட். இரண்டாவதாக அவனுடைய வீடு, நீர் அவனையும் அவன் வீட்டை இரண்டாவது. மூன்றாவது அவனுக்கு உண்டான எல்லாம், உனக்கு சொந்தமானவைகள் எல்லாம், வீடு, வளவு, மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், பைசிக்கிள், எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? இரத்தம் அந்த வேலியை போட்டது, இரத்தம் அந்த பாதுகாப்பை கொண்டு வந்தது. இரத்தம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. அதோ பார்த்தீர்களா? Did you not make a hedge around him? அது மட்டுமல்ல, அவன் கைகளின் வேலையை நீர் ஆசீர்வதித்தீர். Your business, உன் நீ செய்கிற தொழில், அதுவும் பிசாசினாலே தாக்கப்படாது, அது வேலி அடைக்கப்பட்டிருந்தது, அதுக்கும் அடைப்பு இருந்தது, பாதுகாப்பு இரத்தத்தின் மூலம். இரத்தம் உன் கையிட்டு செய்யும் வேலை, உன் தொழிலை பாதுகாக்கிறது. Your business is protected. பார்த்தீங்களா? அடுத்ததாக அவனுக்கு உண்டான எல்லாமே, his influence, his possessions, பாதுகாக்கப்பட்டது. நான் சொல்வதை கேட்கிறாயா? எனக்கு பின்னாலே சொல்லு, இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதை என் வாழ்க்கையிலே அறிக்கை பண்ணப்படுது. என் வாழ்க்கை, என் வீடு, எனக்கு உண்டான எல்லாம், என் தொழில், என் சம்பத்து, எல்லாமே பாதுகாக்கப்படும். ஆமென். Give praise to the Lord. ஆனால் பிரசங்கினுடைய புத்தகம் அடங்கோ, இந்த வேலி எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த வேலியை உன் தாறுமாறான ஜீவியத்தினாலே, கவலையினச்சினாலே, மாயமான ஜீவியத்தினாலே, இங்கு ஒரு வாழ்க்கை அங்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறபடியினாலே என்ன நடக்கிறது? பிரசங்கி 10:8, படுகுழியை வெட்டுகிறவன் அதில் எவ்வளவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். வேலியை பிடுங்குகிறாயா? பாம்பு கடித்தே தீரும். பயமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்து பயத்தினாலே காரியங்களை நடப்பித்து பயம் கொண்ட ஒரு ஜீவியத்தை யோபு ஜீவித்தான். ஒரு நேரத்தில் அந்த வேலி எடுக்கப்பட்டது. அதுதான் அவன் சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயத்தில் வாராயா சேச்சுக்கு? பயத்தில் காணிக்கை போடுகிறாயா? என்ன நடந்துருமா? ஐயோ பழை பிழை. விசுவாசத்திலே செய்யாதது எதுவோ அது பாவம். பயத்தினாலே வேலி பிடுங்கப்பட்டது. வேலியை பிடுங்குகிறவன் பாம்பினாலே கடிபடுவான். தாய் சொல்றாள், அந்த மியூசிக்கை கேட்காத, அந்த சட்டையை போடாத, அந்த 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 படத்தை பார்க்காத, நீ தொடர்ந்து செய்கிறாய், வேலி பிடுங்கப்படுகிறது, பாம்பு உன்னை கடித்தே தீரும். பாம்பு கண்டால் இது அசுத்தாவி. அது காவனாவாக இருக்கலாம், வயனாவாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், தம்மரணமாக இருக்கலாம், தற்கொலையாக இருக்கலாம். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வேலியை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். இந்த வேலி எதனால் ஏற்படுகிறது தெரியுமா? இரத்தம், உடன்படிக்கையின் இரத்தம். உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த பேசனாகிய இந்த வார்த்தை புத்தகத்தில் இருந்து அதை எடுத்து இருதயத்தில் வைத்து நாங்கள் தேவனது ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்து அதை அறிக்கை பண்ணும் பொழுது அவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலம் அவர்கள் சாட்சியின் வசனத்தின் மூலம் சாட்சிதான் அறிக்கை ஈசோப்பு, அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயித்தார்கள். எல்லாரும் ஜெயிக்க மாட்டார்கள். சபைக்கு வந்து போகிறவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். பல மேய்ப்பர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் இல்லை, அவர்கள் பேசுவதும் இல்லை, அதை குறித்து ஆராய்வதும் இல்லை. The devil is scared only for one life. 100% committed, a crucified life. That's the only life he's going to scan. அது ஒரே ஜீவியம் தான், சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம். அவனை நடுங்க பண்ணும் காரியம் மற்றவர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை கிடையாது. நீ ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு இதை அறிந்து கொள், தடுமாறாதே. இன்றைக்கு அறிந்து கொள், வேறு வழி இல்லை இயேசுவை பின்பற்றுவதற்கு. யார் சொன்னது சபையிலே அங்கத்தவராக இருக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார் என்று? யார் சொன்னதே? தன்னை தானே வருத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஒருவன் என்னை பின்பற்றாவிட்டால் என் சிஷ்யனாய் இருக்க முடியாது. அவரை நீ பின்பற்றாவிட்டால் நீ யாரை பின்பற்றுகிறாய்? அப்படியானால் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். 1 கொரிந்தியர் 5:7 பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்கிறான். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே மாயமாலை ஜீவியம், இங்கும் அங்கமாக பாவத்திலே ஜீவிக்கும் ஜீவியம், பொய் ஜீவியம், புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு புளிப்பு போடாதமா, ஈஸ்ட் போடாதது இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய மனுஷனை தள்ளிவிடுங்கள். பழைய காரியங்கள் தேவையில்லை. பழைய சிந்தனைகள், பழைய நண்பர்கள் தேவையில்லை. தேவன் உனக்கு சரியான நண்பர்களை கொடுப்பார். நண்பன் போனால் போகட்டும், விடு. அந்த சகோதரி சொன்னால் உன்னை கட்டாவிட்டால் சாவேன் என்று சாகட்டும், விடு. அது மந்திரவாதம், அது பேய். புறம்பை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பாஸ்கா, நம்முடைய ஆட்டுக்குட்டி, தேவன் நமக்கு கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே பலியிடப்பட்டு இப்பொழுது அவரது இரத்தம் அந்த பேசினாகிய இந்த வேத புத்தகத்தில் சேகரித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ வசனமும் அந்த இரத்தத்தினாலே தோ இந்த வசனங்கள். இப்பொழுது இங்கே பேசின்ல இருக்கிற இந்த இரத்தம் நாங்கள் விசுவாசத்தினாலே ஈசோப்பை உபயோகிக்க வேண்டும். ஈசோப்பு நம்முடைய அறிக்கை, அந்த செய்து முடித்த காரியம் நம்முடைய வாயிலே வர வேண்டும். நீ அதை பேசும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு, அந்த குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு நீ அதை பேசும் பொழுதே தேவனுடைய வல்லமை வெடிகுண்டாக எரிமலையாக வெடித்து அங்கே புறப்படும். ஹல்லேலூயா. இதுதான் பேசின் ரத்தம் எதிர்கொள்ள இருக்கிறது. ரத்தம் தோய்ந்த புத்தகம், ஆனால் இதில் இருந்து ஒன்றுமாகாது. நீ தலைவனிக்கு கீழே வைத்து படுத்தாலும் ஒன்றுமாகாது. கழுத்தை நெரிக்கிற பிசாசு நெரிச்சே தீரும். நெஞ்சு அமத்துற பிசாசு அமத்தி ஏம்புறது எப்படி சொல்றீங்க? பலருக்கு நடக்குது. பெனின் ஹேட் த ப்ராப்ளம் ஆஃப்டர் ஹி காட் சேவ்ட். ரிச்சி படைந்ததுக்கு பிறகு அவருக்கு நடந்ததாம் சொல்லுகிறார். இறைவையிலே நெஞ்சை வந்து அபத்திரதாம். ஆனால் எப்பொழுது இரத்தத்தை எடுத்து அவர் வாயினாலே அரைக்கும் பண்ண தொடங்கினாரோ எல்லாமே ஆண்டு போனது. ஏன் துக்கமாக இருக்கிறார்?
எல்லாருமே அன்று போனதுன்னு சொல்லுகிறேன். துக்கமாய் காணப்படுகிறார்கள். ஆ, இப்போ உள்ளே இருக்குது யோசிக்குது. நான் அப்போ நான் போக வேணும் என்ன?
ஈசோப்பில் இருந்த சில கொழுப்பான காரியங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். பேசின்ல இருந்து
கண்ண முடுகோ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பிசாசின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டேன். இது என்னுடைய சுதந்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எல்லா பாவங்களும் இலவசமாய் எனக்கு மன்னிக்கப்பட்டதே. மன்னிக்கப்பட்டதே மட்டுமல்ல, தேவன் அவைகளை நினையாதிருப்பார். ஹல்லேலூயா.
அடுத்தது கடத்து உயர்ச்சி. கண்ணை போடே, நன்றாக அறிக்கை பண்ண. எத்தனை பாம்பு போகுதபடியா தெரியாது.
நான் வெளிச்சத்திலே தொடர்ந்து ஜீவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலும் இருந்து என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் தொடர்ந்தும் சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டேன், சுற்றவாளியாக தீர்க்கப்பட்டேன், முன்பு ஒருபோதும் பாவம் செய்யாதவனாக எண்ணப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், தேவனுடைய பரிசுத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டேன், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டேன், பாவத்தில் நின்று பிரித்தெடுக்கப்பட்டேன். இரக்கமுள்ள பிதாவே, நான் ஜெபிக்க முடியாமல் பலவீனமாய் தடுமாறும் வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரலோகத்திலே எனக்காக பரிந்து பேசுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் அந்த இரத்தத்தின் மூலம் ஜெயம் கொள்ளுவேன். ஆமென்.
கருத்துவையாச்சு.
இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக கிழிக்கப்பட்டது, எனக்காக நோய்களை சுமந்தார், நோய்களினால் நசுக்கப்பட்டார், அவரது தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. பாவங்களை கழுவுவர் இந்த நேரத்திலும் அவருடைய இரத்தம் எனக்கு சொந்தமான காரியம். அந்த பானத்தை நான் குடிக்கும் பொழுது அவரது இரத்தத்திலே பங்கெடுக்கிறேன். அவர் இரத்தத்தில் தேவனுடைய ஜீவன் அடங்கி இருக்கிறது. இரத்தத்தினால் ஜெயம், இரத்தத்தினால் விடுதலை. ஆமென்.
சுனகாரமை சகோதரர்களே, உடன்படிக்கையின் இரத்தமாக தேவன் இயேசுவின் இரத்தத்தை கொடுத்து நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் கொடுக்கிறார், நாம் அதை உபயோகிக்க வேண்டும். God supplies and we must apply in our lives. பேசின்லே அங்கே இரத்தம் இருந்து எவருக்கும் பிரயோஜனப்படவில்லை. தேவன் சொன்னார், ஈசோப்பை எடுத்து தோய்த்து நிலையிலே பூச வேண்டும். அதே விதமாக நீ பிரசங்கத்தை கேட்டோ, வேத புத்தகத்தில் இருந்தோ, நோட்ஸ் காப்பியில் இருந்து ஒன்றும் ஆகாது. வேத புத்தகம் பேசின், அதில் இருக்க அந்த இரத்தம் தோய்ந்த அந்த வார்த்தைகள், அவருடைய இரத்தம் எனக்காக எதை சாதித்தது என்பதை விசுவாசித்து அதை வாயினாலே நான் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வார்த்தையை நான் பிசாசை ஜெயம் கொள்கிறேன். இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு கடந்த பல வருஷங்களுக்கு முன்பு அந்த கள்ளியங்காடு அந்த இடத்தில் அதுக்கு முன்னுக்கு ஒரு அகதி முகாம் இருந்தது. எங்களது அறிக்கைகளை சிலர் புத்தகத்தை அறிக்கை பண்ணும் பொழுது சில வேறு சபையில் இருக்கிறவர்கள், என்ன இது உங்களுக்கு சும்மா அறிக்கை பண்ணுறீங்களா, அதை சொல்கிறீங்களா, பகுதி பண்ண நீங்கள் இல்லைமாட்டா சொல்லுங்க வேண்டாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சரி என்று சொல்லி தாங்க நாங்கள் சொல்கிற மாட்டோம். அவர் சொன்னதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து மூலம் வந்தோடனே ஆள் தூக்கி எறியப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். நேற்றைய தினத்திலே நான் அந்த சகோதரனை அறிக்கை பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன் என்று எத்தனை பேர் கையோ இதுங்க கண்டே. நீங்கள் நான் அந்த இரத்த அறிக்கைகளை சொல்வதற்காக இயேசு ஒன்று சொன்னதும் அவர் இயேசு ஒன்று சொன்னார் இல்லையா, அதன் பிறகு சொல்வதை சொன்னாரா, சொன்னாரா இல்லை, எத்தனையோ தடவை வாய் மூடப்பட்டது, நோ சொல்லப்படவே இல்லை. அது அந்த சோதனைக்கு தெரியாது. ஆனால் தேவன், நான் விசுவாசிக்கிற இந்த சோதனை வைத்து அந்த மன்னார் பகுதியை பெரிய சூறா வழியான அவ்விதமாய் அவர் செய்யும். அவர் நாமத்தை மைமைப்படுத்த. ஸோ இன்றைக்கு நீ அறிந்து கொண்டாய், இரத்தத்தினாலே பாதுகாப்புண்டு, ஆனால் அதற்கு முன்பதாக கீழ்ப்படிவு தேவை. கீழ்ப்படிதலுக்கும் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் கீழ்ப்படியாமல் நீ எடுத்து பூசி பூசிட்டே இருக்கலாம், அறிக்கை பண்ணிட்டே இருக்கலாம், ஒன்றும் ஆகாதம்மா. கேட்டியா நான் சொல்கிறத, கிழிப்புள்ள மாதிரி ஒன்றொன்றா தீத்தி இருக்கிறேன். இனி சாப்பிட வேண்டியது உன் பொறுப்பு, உன் வாழ்க்கையிலே நீ மற்றாக்களுக்கு சொல்லிக் கொடு. தேவன் கொடுத்த வார்த்தை ஓ எல்லா இடத்திலையும் சொல்ல, முழு இடத்திலையும் சொல்ல. வசனம் பரவியது, வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் மேற்கொண்டது. சோ அங்கே மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இருக்க வாசிப்போமா, வெளிப்படையாக 12:11 அதை வாசிப்போம். இரத்தத்தின் பிரதான தரப்பு வெளிப்படையாக 12:11. நானும் தொடங்க நீங்களும் தொடங்க வேண்டும். ஆயத்தமா? ஆல்ரைட், 1, 2, 3. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா.